கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள கற்று தாருங்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவரையா, எங்கள் கூடிகளில் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதால், எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மகிமையின் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தடி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். நீர் எங்கள் ஆண்டவரையா, எங்களை ஆண்டு கொள்ளுங்க. ஆவியான தேவனே, எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே கிரிய செய்வனும் செயல்பட வேண்டும். ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களை குணமாக்க வேண்டும் என்றும் அன்றாடுறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்கள் போல நாங்கள் இருந்திராதபடி என்ற ஆண்டவரே, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. அன்பு தகப்பனே, கேட்கிற செவிகளை கொடுங்க, எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்க, உம்முடைய சத்திய வசனங்களுக்கு இடம் கொடுக்க, உம்முடைய வசனத்துக்கு வளைந்து கொடுக்க, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு உணர்வை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு உணர்வை தாருங்க, உம்முடைய சத்தியத்தை கவனித்து கேட்கவும் ஆண்டவரே, அதை கை கொள்கிற ஒரு உணர்வை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல உம்முடைய வசனமையா, உம்முடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் அழியாத உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களுடைய ஆத்துமாவிலே விழுந்து எங்களை உயிர்ப்பிக்க நாங்கள் மண்டா. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதுமே எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு, ஒரு வார்த்தை போதுமையா, உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட் இஸ் எனஃப் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதுமையா, எங்களை உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்க, எங்களை உணர்வடைய பண்ணுங்க. காலங்கள் கரைகிறது ஐயா, நாட்கள் போகிறது ஐயா, ஆனா எங்களுடைய வாழ்விலே ஒரு திருப்பம் வேண்டுமே ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, எங்கள் வாழ்க்கை உம்முடைய வசனம் என்கின்ற கண்ணாடிகளை நாங்கள் பார்த்து எங்களை சரிப்படுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே ஒரு உணர்வை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவரே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் நீர்தான். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உமக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். தேவ சித்தம் எங்கள் மத்திலே செய்யப்படட்டும், கர்த்தருடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆபுக்கார். பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்றது. நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது, படிங்க, நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது,
நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுத்தல் செய்வதே நலம்.
முதல் வசனத்தை திரும்ப படி.
நீ தேவாலயத்துக்கு
போகும்போது
நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை
பார்க்கலும்
செவி கொடுக்க சேர்வதே நலம்.
என கவனிங்க, மூடரும் பலியிடுறாங்க, நீதிமான்களும் பலியிடுறாங்க. இப்ப மூடர்களும் நீதிமான்களும் வித்தியாசம் எங்கே காணப்படுகிறது? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் அவர் நீதிமானா அல்லது மூடனா என்கின்ற வித்தியாசம் புரியும்பார். நீதிமான் தேவனுடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிறவனாக இருப்பான். அவன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அல்லது செவி கொடுத்துக் கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டு பிற்பாடு நம்ம செவிகளை மூடுறவர்களாக அல்லாமல், எனக்கு எல்லாம் தெரியும் என்று போர்வையிலே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை விரிவாய் திறந்து, தேவனுடைய வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்குள்ள ஒரு உயிர்மூச்சு வரும், நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வரும், நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பம் வரும் என்பது சத்தியம். எனக்கு பிரசங்கி சொல்கிறாரு, தேவாலயத்துக்கு போகும் பொழுது நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளன்னு சொல்றேன். ஆலயத்துக்கு நாம் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது என்பதை நாம் அலசி ஆராய்கிறது மிக மிக நல்லதும் தேவனுக்கு முன்பாக மிகவும் பொருத்தமானதும் ஏற்றதுமாக இருக்கிறது. மூடனும் பலியிடப் போகிறார்கள், அதுபோல நாமளும் போயிடக்கூடாது. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், எதற்காக? எதற்காக? தேவனை சரியான விதத்திலே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்காக. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், எதற்காக? இன்றைக்கென்று தேவன் எனக்கு வைத்திருக்கிற செய்தியை, அவருடைய வார்த்தையை நான் கேட்பதற்காக நான் ஆலயத்துக்கு போகிறேன். இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், எதற்காக? என் ஆண்டவரை நான் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட வேண்டும். ஆகவே நான் இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன். இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், எதற்காக? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நான் நாடுகிறேன். உலகத்தின் ஐக்கியத்தை அல்ல, உலகத்தின் ஐக்கியத்தை அல்ல, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்தை நான் நாடுகிறேன். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்றது, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள், யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சபையிடம் பியூட்டி கண் திறக்கப்பட்டவரை தான் தெரியுதுவார். பிழையாம் என்கின்ற தீக்கதரிசியுடைய கண்களை தேவன் திறந்த போது, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சபையிட அழகு, சபையிட வடிவு, சபையிற தாற்பயம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு தெரியுது பாருங்க. கண் திறக்கப்பட்டவன் தாழ விழும் போது அவன் சொன்ன வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. அவைகள் பரவி போற ஆடுகளை போலவும், கத்த நாட்டின சந்தன மரத்தை போலவும் கம கம கண வேண்டு அதுல மனம் வீசுது, நறுமணம் வீசுது பாரு. சபை அப்படிப்பட்டது. ஆனா சபைக்குள்ள பிரச்சனை இருக்குது, சபைக்குள்ள சில சிக்கல் இருக்குது, உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. ஏனென்றால் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பது இல்லையா? ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் கிருபையாக மன்னிக்கிறவராகவும், மன்னிக்க தயப்படுத்துவராகவும் இருக்கிறபடியால் தேவனுடைய பார்வை சொல்லுகிறது சபையை குறித்து, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையின் அழகை, அதனுடைய ஆழங்களை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதும் பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் ராஜரிகம் வருகிறார், ஆண்டவர் சபையின் நாயகராக இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையின் தலைவராக இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையின் பிரதான மேய்ப்பராக. ஆகவே தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து, தட ரத்தத்தை கிரயமாக கொடுத்து வீட்டுக்கொண்ட சபையின் அழகு அவருக்கு புரியுது. ஆகவேதான் சபையை குறித்து அவர் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அன்பு கூற ஒவ்வொருவனுக்கும் அவருடைய சபையை குறித்த, சரீரத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்துதான் ஆகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கடத்த வாயிலாடி சொல்றதை நான் பார்க்கிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசுவை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷன் உண்மையாக அவருடைய சபையாகிய சரீரத்தை நிச்சயமாக அன்பு கூறுவான், நேசிப்பான் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனா இன்றைக்கு சிலர் இன்னைக்கு சொல்லுவா தெரியா, சொல்லாம சொல்லலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் த சர்ச், ஜஸ்ட் ஐ ஆம் கோயிங் அண்ட் கமிங், ஐ டோன்ட் வரி அபவுட் த சர்ச். எனக்கு அருமானங்களே, அது நமக்கு சரி போல தோணலாம், பட் இட் இஸ் நாட் ட்ரூ அண்ட் ட்ரூத், அது சத்தியம் அல்ல. உன் சொந்த குடும்பத்தை குறித்து நீ கவலை வெட்டி இருப்பாயா? உன் சொந்த குடும்பத்தை குறித்து எவ்வளவு கரிசனை, எஸ் இருக்கத்தான் வேண்டும், அது சரிதான், தேவைதான். ஆனா சொந்த குடும்பத்தை குறித்து இருக்கிற அக்கறை ஒரு கொஞ்சமாவது நமக்கு ஆண்டவருடைய சபை குறித்து ஏன் இருக்கக்கூடாது? இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற, உலகத்தில் நமக்கு இருக்கிற குடும்பம் பரலோகத்தில் இருக்காது. ஏன்னா நாம் எல்லாம் ஒரே குடும்பமா தான் இருக்க போறோம். ஆனா சபை என்கின்ற குடும்பம் பரலோகத்தில் நீடிச்சு நிலைச்சிருக்க போதுன்னு சொல்றேன் சத்தியத்தின்படி. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தின் ரத்த உறவுகள் பரலோகத்தில் தொடராது, I tell you again, இந்த உலகத்தில் இருக்கிற இரத்த உறவுகள் பரலோகத்தில் தொடராது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த உறவு பரலோகத்தில் தொடரும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய சபை குறித்த ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்க வேணும். ஆண்டவருடைய சபை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்க வேணும். ஆண்டவருடைய சபை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேணும். ஆகவே சபையிற வளர்ச்சியில வாழ்வது அது பெருக்கத்தில் கரிசன இல்லாத ஒரு விசுவாசை ஆண்டவர் இயேசுவில உண்மையாக அன்பு கூறவில்லை என்று உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே வேதம் சொல்றது, தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். எனக்கு நாம் ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வரணும். இங்க வந்து நம்மளை ஆயத்தப்படுத்தாமல் நம் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முன்பே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவனா இருந்தால், ஒரு ஹாஃப் அன் அவர் நாம முன்னுக்கு வந்து இந்த சீட்டில் இருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணினா என்ன? ஹாஃப் அன் அவர் பின்னுக்குவார். ஆராதனை ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தா அரவாசி சீட்டு வெறிச்சோடிக்கிடு. நான் இந்த தேசத்தில் பார்க்கிற ஒரு காரியம், எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் 6 மணிக்குன்னு 5:30 நிற்கிறாங்க, 5:30 நிற்கிறாங்க. அவ்வளவு பங்க்சுவாலிட்டி, ஒன் டைம் ஓ இன் டைம். ஆனா ஆண்டவருடைய ஆலயம் காரியம் என்று வரும் பொழுதுதான் உலகம் நம்முடைய வேலைகள் 8 மணிக்கு வேலை, 7:30 பஞ்ச் பண்ணுவோம் காட், பிகாஸ் தே ஆர் பேயிங் ஃபார். அவ்வளவு ரெகுலராக இருக்கும், பங்க்சுவலா இருக்கும். ஆனா ஆராதனை என்றா 2 மணிக்கு ஆராதனை, நாம 8:30 வரும். சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத சில காரியங்கள் வரும் பொழுது நாம பிந்துறோம், அது வாஸ்தவம். ஐ டோன்ட் மென்ஷன் போட். ஆனா நமக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒப்பு கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நான் நேரத்தோடு ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், என்னுடைய மைண்டை நான் சரிப்படுத்தி ஜபத்தோடு ஆயுதத்தோடு பரிசுத்தோடு பக்தியோடு ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போய் கத்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும். என்ன கேளுங்க, இங்க இருக்கிற நம்மள பலர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆண்டோட சமூகத்துக்கு வரும். மற்ற நாட்கள் எங்க நிற்கிறோமோ யூனோ, அது உங்களையும் ஆண்டவரையும் பொறுத்தது. ஆனா நான் இங்க இருக்கும் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன், பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், பட் இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ அம் சேயிங். என்ன கருமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுதான் ஆண்டவரத்தோட வருகிறோம், அதிலும் பிந்தி வந்து அதிலும் முந்தி ஓடி நாம என்னத்தை காண போகிறோம், எப்படி நாம் ஆண்டவருக்குள்ள வளரப்போறோம், எப்படி நம்முடைய நடையை காத்துக்கொள்ள போகிறோம், எப்படி தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ள போகிறோம், நாம எதற்காக வாழப்போகிறோம், எப்படி வாழப்போகிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்வின் விருப்பம் என்ன. God knows everything. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அனைத்தையும் தேவன் அறிவார். எனக்கு அறிமானவர்களே, கடந்த காலத்தையும் தேவன் அறிவார், நிகழ்காலத்தையும் அறிவார், வருங்கால முக்காலத்தையும் அறிந்த சர்வ வல்லமுள்ள தேவனால் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து நாட்கள் பொல்லாதாக இருக்கிறபடியால், இது கடைசி நாட்களாக இருக்கிறபடியால், எனக்கு அறிமானவர்களே, ஏனோ தான கொண்டு நீ வாழ்ந்திராதபடி, ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்று பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னவென்றால், நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். நான் ஒரு கத்தோலிக்க மத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்படும், எங்க ஊருக்கு இருக்க கோயிலுக்குள்ள போட்டீங்கன்னா தொடங்குறதுக்கு முதல் நிற்பாங்க, போய் ஐயா முட்டு கால நிற்பாங்களையா, முழங்கால நிற்பான், மனுத்தியல கணக்கா நிற்பான், பக்தியா நடக்க மாட்டான், எழும்ப மாட்டான், பக்தியா இருக்கான். அவ்வளவு பயபக்தி இருக்கு, கடவுளை குறித்த பயபக்தி இருக்கு. ஆனா நாம் ஆவிக்குரியவர், நம்முடைய பயபக்திக்கு தான் இன்றைக்கு பஞ்சம் இருக்குது. பாரு
தேவாலயத்துக்கு போகும் போது நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம்
செவிகொடுக்க சேர்வதே நலம். பாருங்க, ஆலயத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்ம we have to prepare ourselves to worship the Lord with our whole heart and mind and soul. நம்மை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளணும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, இந்த உலக காரியங்களால நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள நான் என்னதான் கத்தி கத்தி சொல்லுகிற தேவனுடைய வசனம் ஏறவே ஏறாது என்று சத்தியத்தை முடி நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே வேற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கிறபடியால தேவனுடைய வசனம் நமக்குள்ள விழுந்து கிரிய செய்தில்ல. ஆகவே தேவனுடைய மனுஷன் தன்னுடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவன் நம்மில் அன்பு கூறுகிறார். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. கண்ணை மூடும் பொழுது நாம எதை கொண்டு போக போறோம், நாம எதை கொண்டு போக போறோம், என்னத்தை கொண்டு போறோம்? வந்தோம், சாப்பிட்டோம், உடுத்தோம், குடிச்சோம், அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், அதை அனுபவிச்சோம், இங்க போனாங்க. கடைசியில கண்ணை மூடி காண்டதெல்லாம் என்ன? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆகவே நான் சொல்றேன் கேளு, நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். ஒரு கொஞ்ச நேரமாவது நாம முன்னுக்கு வந்து ஆண்டவரே உமக்கு இருந்து நாம ஆண்டவரிடத்தில் மன்றாடி இந்த ஆராதனை உமக்கு மகிமையா இருக்கணும், உமக்கு பிரியமா இருக்கணும், உமக்கு ஏற்றதாக இருக்கணும். நாம கொஞ்சம் முன்னுக்கு வந்து இதுல இருந்து ஏழியாக வந்து இங்க ஜெபிக்கிற உங்களுக்காக ஆண்டவரை நான் சோதனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பணிகளில மும்முரமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையாக ஆண்டவரை தேடுற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை சோதனம் பண்ணுறேன். கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்திருக்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த. ஆனால் சபையில் இருக்கிற ஒருவராவது மிஸ் ஆகிடக்கூடாது. அவர் வருகை, அவர் வரும் பொழுது ஒருவராவது மிஸ் ஆகிடக்கூடாது. அதை விட ஒரு 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 வேதனையான காரியம் ஒன்றும் இருக்கார். ஒருவராவது நாம அவர் வரும் பொழுது நாம மிஸ் ஆகிடக்கூடாது. காலம் முழுவதும் சேர்ச்சுக்கு போயும் அவர் வரும் பொழுது நாம கைவிடப்பட்டுட்டார். அதுக்கு பிறகு ஒரு சொல்யூஷன் கிடையாது, அதுக்கு பிற்பாடு ஒரு மார்க்கம் இல்லை, அதுக்கு பிற்பாடு ஒரு சந்தர்ப்பம் இல்லை, ஒரு தருணம் இல்லை. என் அன்பு நெஞ்சங்களுக்கு நான் அன்போடும் பண்போடும் சொல்லிக் கொள்றது, when you come to the church, ஆலயத்துக்கு வரும்பொழுது எங்க போறேன்? ஆண்டவரை தேடி போறேன். என்ன செய்ய போறேன்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போறேன். என்ன செய்ய போறேன்? கர்த்தருடைய பரிசுத்தவான் ஐக்கியத்தில் நான் சேர்த்துக் கொள்ள போறேன், பொருத்திக் கொள்ள போறேன். திங்க அபவுட் தட். முன்னுக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி ஜெபிச்சு துதிச்சிருக்கு போல ஆராதனை தொடங்கும் பொழுதே நாம் ஆவியாட நிரப்பப்படுறதுல என்ன தடை இருக்கு? மைக்கு சரியில்லை, சவுண்டு சரியில்லை, அவற்ற பாடு சரியில்லை, இவற்ற ஜஸ்ட் லீவ் இட். அந்த இந்த கதையில விடுங்க. அவைகளால நாம ஆவியில நிரப்பப்படுறதில்லை. சவுண்ட் சிஸ்டத்தினாலும் அல்லது பார்வைகிட்ட குரல் வளத்தினாலும் நாம் நிரப்பப்படுறதில்லை. நீயும் நானும் சரியான பரிப்பரசோட வந்திருந்து நாம ஆண்டவரை பாடும் பொழுது தேவன் நம்மை தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கவும், தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய ஆவினால நாம் நிரப்பவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது நடையை காத்துக்கோ. அடுத்தவன் நடைய நாம காக்கிறத விட்டுட்டு நம்ம நாம காத்துக்கொள்ளணும். அவட்ட உடுப்பு பாரு, அவட்ட ஷூவை பாரு, அவட்ட சட்டையை பாரு, அவர் இருக்கிற மாதிரிய பாரு, இவர் இருக்கிற மாதிரிய பாரு. அது இருக்கட்டும். அதுக்கு இங்க இருக்கிறாங்க சில பேர் கண்காணிகள் என்று ஆண்டவர் சில பேர் வச்சிருக்கிறார். அவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும். Let them do it. நீ ஆண்டவர் ஆராதி, நீ கர்த்தரை தொழுதுகொள், நீ தேவனுடைய வார்த்தையை கேள், ஆண்டோட வசனத்தை கேள். அப்படி ஏதாவது தவறுகள் இருக்கும்போது ஊக்கமாக அதற்காக மன்றாடு. ஆண்டவரே, தப்பு ஒன்று நடந்துடக்கூடாது. உம்முடைய சபையப்பா ஆண்டவரே, உம்முடைய சபையில ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. உம்முடைய சரணத்தில் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. உம்முடைய மனவாட்டியில ஒரு பாதிப்பு, ஒரு பழுது வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் செபிக்கிறேன், ஆண்டவரே மன்றாடுறேன். ஊக்கமாக நாம் அதற்காக ஏன் நாம மன்றாடக்கூடாது? நாம் அப்படி செபிக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளை சரிப்படுத்துகிறார். அப்படி நாம மண்டாடும் பொழுது கோணங்கள் நேராகுது. பாருங்க, அதை விட்டு தவறு இருக்கிறது உண்மை. ஐ அக்செப்ட் இட், இட் இஸ் ட்ரூ. தவறு இருக்கிறது உண்மை, பிழை இருக்கிறது உண்மை. ஆனா அந்த தவறுகளையே நாம் கதைச்சு கொண்டு இருக்கிறதால அந்த தவறுகளை நாம திருத்த முடியாது. ஆனா அந்த தவறுகள் திறந்தபடி தேவனிடத்தில் நாம மண்டாடும் பொழுது தேவன் அந்த மனுஷனுக்கு உணர்த்தவும், அல்லது இன்னொருவரை கொண்டு அவருக்கு அதை உணர்த்தவும் பலி இருக்குது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் உன்னிலும் என்னிலும் பார்க்க ஆண்டவர் தன்னை சரீரமாகிய சபையிலே 1000 மடங்கு கரிசனி உள்ளவராக இருக்கிறார் என்று சத்தியத்து படுகிறார். உங்களை சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு. போகட்டும், இந்த செய்திக்குள்ளே நாம போறோம். படிங்க, எஸ்தர் புத்தகத்துக்கு தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் புத்தகம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. தேட போறீங்களா? எடுத்துறீங்களா? எஸ்தர் 623 பக்கம் படைப்பாட்டில் பாருங்க. எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுத்துறீங்களா? ரைட். இப்ப ஒரு வசனம் படிங்க, எல்லாரும் படிங்க. எஸ்தர் புஸ்தகம் அதுல 4:14 படி. 4:14.
நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல.
திரும்ப படி.
நீ இந்த காலத்திலே
மௌனமாயிருந்தால்
யூதருக்கு சகாயமும்
ரட்சிப்பும்
வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்.
நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொல்றார். சரி, எஸ்தர் ராஜாதி காரியத்தை குறித்து என்னை அதிகாலையிலே என் மனசிலே வந்த சில காரியங்களை நான் உங்களோட பார்த்துள்ள சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக கொஞ்சமாக நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஆபத்துக்கு போயிட்டேன். எஸ்தர் ராஜாதி சிறையிருப்பின் காலத்திலே நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களிலே மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷர் இருந்தார். எஸ்தருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் இந்த மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு சிறிய தகப்பனாக இருந்தபடியால் தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் இருந்த எஸ்தரை மொர்தெகாய் தன்னுடைய பிள்ளை போல எடுத்து வளர்த்து ஆதரித்து வந்திருக்கிறார். எஸ்தர் ஒரு தாயும் தகப்பனும் இல்லாதவள், ஒரு அனாதை என்று சொல்லலாம். அது மாத்திரமில்ல, சொந்த தேசத்தை இழந்து நம்ம மாதிரி அசூல இருக்கிறான், அடிமை வாழ்வு, அடிமைத்தனத்திலே இருக்கிறார், சுதந்திரம் இல்லை. சோ இப்படியாக இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. இது சம்பவம் என்று சொல்றதில் பார்க்க இது சரித்திரம் என்று சொல்றது பொருந்தும் என்று நான் நம்புறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, இப்ப சூசான் அரண்மனையிலே இந்த சம்பவம் நடக்கிறது சொல்லி வேதம் சொல்றது எல்லாத்தையும் முடிச்சா எனக்கு நேரம்போம். இந்த சூசான் அரண்மனை என்று பார்க்கும்பொழுது அகாஸ்வேரு ராஜா என்கின்ற ராஜா, அதாவது பெர்சிய ராஜா, பெர்சியாண்டா இன்றைய ஈரானை குறிக்கிறது, பெர்சிய ராஜாவாகிய இந்த அகாஸ்வேரு 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருந்திருக்கிறார். அதாவது பெர்சிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே சூசான் அரண்மனையில நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. சரித்திரம் இது, கர்த்தருடைய நாமத்துக்கு. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இது சரித்திரம் அல்லது சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடு. பாருங்க, சூசான் அரண்மனையில இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த புத்தகத்தில், இந்த எஸ்தர் புத்தகத்தில் 3 நபர்கள் முக்கியமாக கருதப்படுகிறார்கள். நம்பர் 1 எஸ்தர், அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்பர் 2 மொர்தெகாய். நம்பர் 3 ஆமா. இந்த பெரும்பாலும் இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா கதாநாயகன் ஒரு இருந்தா ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான். அது மாதிரி இங்கே ஒருவர் காணப்படுறார். ஆமா, எனக்கு தெரியத்தக்கதாக ஒருவராவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆமான் என்று பேர் வைக்கிறது நான் கேள்விப்பட்டதில்லை. யாராவது ஆமான் என்று பேர் வைப்பீங்களோ? ஆகாதவனாய் போய்விட்ட ஆமா, வேணாம் அவருடைய பேர் என்று விட்டு விட்டோம். யூதர்களும் அவனை வெறுக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறாங்க. இப்ப என்ன கவனிங்க, சோ பெர்சியா தேசத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு 127 ஆண்டுகளை ஆண்ட அந்த காலத்திலே சூசான் அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே மொர்தெகாய் அந்த ராஜ அரண்மனையிலே ஒரு காவலாளியாக, கேட்டுக்கு காவல், வாசலுக்கு காவலாளியாக இருந்திருக்கிறார். சோ அந்த காலத்திலே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த ஆமான் என்கின்ற ஒரு மனுஷனை அகாஸ்வர் ராஜா உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லாரும் அவனை விழுந்து கும்பிட வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் கொடுத்தான். அதாவது தனக்கு அடுத்த அதிபதியாக ஆமான் என்கின்ற ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அவனை எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும், கும்பிட வேண்டும், அவனை மதிக்க வேண்டும் சொல்லி பரமுறையிடுகிறான். இப்ப என்ன கவனிங்க, அடிக்கடி நீங்கள் அந்த வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தால் ஆமானும் அகாஸ்வேரும் குடிக்கிறதுக்கு கூடினார்கள் இருக்குது. நல்ல லீடர்ஷிப் பாருங்க, போகட்டும். இப்ப என்ன கவனிங்க, ஆகவே என கருமானவர்களே, இப்படி காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப எனக்கு நேரம் இருந்தா இந்த எஸ்தரை குறிச்சு ஒரு மூன்று குறிப்பு, நேரம் இருந்தா இந்த மொர்தெகாயை குறிச்சு ரெண்டு குறிப்பு, நேரம் இருந்தா இந்த ஆமான குறிச்சு ஒரு குறிப்பு, இனி நேரம் இருந்தா பிளஸ் பாப்போம். நம்ம நேரத்துக்கு ஏதா வி ஹேவ் கண்ட்ரோல் பை த டைம். இப்ப என்ன கவனிக்க, நமக்கு நேரம் நம்ம கட்டுப்படணும், கட்டணும் நாமத்துக்கு பயமாட்டாங்க. சில சொல்றாங்க என்னால கட்டுப்படுது, அப்பட்ட நான் அப்படி நம்பல. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் டிசிப்ளின், அவர் நேரத்தை கவனிக்கக்கூடியவர், கத்தோடைய நாமத்துக்கு பயமாட்டாரு, ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, சோ இப்படி காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது, ஆமான ராஜா திடீரென உயர்த்தி எல்லாரும் அவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை இட்ட பொழுது என்ன தெரியுமா, இப்ப ராஜ அரண்மனைக்கு யாரு வருகிறான், ஆமான் வருகிறான். ரத்தாம்பரம் தரிச்சவனாக, விலை குறைந்த வஸ்திரம் தரிச்சவனாக, ராஜ மேன்மையோடு அவன் அரண்மனைக்கு வருகிற போதெல்லாம் அரண்மனையில இருக்கிற எல்லா ராணுவத்தினரும் எல்லா காவலாளிகளும் அவன் அங்க காண இங்க விழுந்து கும்பிடுவாங்க. எல்லாரும் விழுந்து அவனை கும்பிடுவாங்க. சொல்ல போனா எல்லா தலையும் அவனுக்கு முன்பாக பணியுது, ஆனா ஒரு தலை மாத்திரம் நிமிர்ந்து நிக்குது. எல்லாரும் ஆமான விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, ஆனா இந்த மொர்தெகாய் மாத்திரம் அவன் கும்பிடல, அவனை விழுந்து பணியவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் பார்க்க இவர் ஒரு வித்தியாசமான நபராக இருந்த போது என்ன நடந்திருக்கு பாருங்க, ஆமானுக்கு இந்த மொர்தெகாய் மேலே பயங்கர கோபம், அவர் மூர்க்கம் கொண்டான்றிருக்கு. சோ தன்னை விழுந்து வணங்கவில்லை, கும்பிடவில்லை, தன்னை மதிக்கவில்லை என்பதை பார்த்தபோது ஆமானுக்கு மொர்தெகாய் மேலே பயங்கர கோபம் வந்தது. ஆகவே அவன் ஒருவனை அவன் ஒருவனை என்னை இவன் கும்பிடலைன்னு சொல்லி அவனை கொன்றிருக்கலாம். அவன் மூளையை பாருங்க, அவன் தந்திரத்தை பாருங்க, அவன் மனசை பாருங்க, இவனை மாத்திரம் இல்ல இவன் இனத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டுறான். என்ன சொல்றேன், இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. ஏன் தெரியுமா, அப்படியாக ஆமான் தந்திரமாக நினைத்தது போல மொர்தெகாயின் இனத்தை அழித்திருந்தால் என்ன நடந்திருக்கும், உலக ரட்சகர் உன்னதமான தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கத்துக்குரிய சந்ததி இல்லாமல் போயிருக்கும். காலத்துக்கு காலம் சத்துரு யூதர்களை வேட்டையாடி இருக்கிறது நாம வேதத்தில் பார்க்கிறோம், சரித்திரத்திலும் கேட்கிறோம். என கருமானவர்களே, பின்னணி பிசாசி யூதர்களை கொள்ளுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பல கட்டங்களிலே அவர் முனைந்திருக்கிறது பார்க்கிறோம். இங்கேயும் உலக ரட்சகர் தேவனுடைய குமாரன் இயேசு இந்த உலகத்தில் பரவாதபடி மொர்தெகாயின் சந்ததி முழுவதை அழிக்கிறதுக்கு ஆமான் திட்டம் தேடுகிறார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப ஒரு வசனத்தை நாம வாசிப்போமே, இந்த எஸ்தர் புத்தகத்துல எல்லாம் எடுத்துக்கொடுங்க, மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், சீக்கிரப்படி மூன்றாம் அதிகாரம்.
ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி,
ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார். அப்படிங்க பாருங்க, ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும், அரண்மனையில இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை கண்டபொழுது வணங்கி அவனை நமஸ்கரித்திருக்கார்கள். படி,
அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா ராஜா
கட்டளையிட்டிருக்கிறார், அப்படி செய்ய வேண்டும்.
ஆனாலும் மொர்தெகாய்
ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. சோ இதை நாம் பார்க்கும் பொழுது ஏன் மொர்தெகாய் அவனை நமஸ்கரிக்கல, வணங்கல போச்சுது. அவனை காணும் பொழுது ஒருக்கா விழுந்து கும்பிடு, விழுந்து ஒருக்கா விழுந்து கும்பிட்டா விஷயம் முடிஞ்சது, ஒரு பிரச்சனை இல்லை, தப்பிச்சு கொள்ளலாம். இத ஞானம் என்று சொல்றதா அல்லது விவேகம் என்று சொல்றதா, ஒரு பிரச்சனை இல்லை. ஒருக்கா அவன் அவனை காணும் பொழுதுலாம் ஒருக்கா விழுந்து மற்றவர்களை போல மற்றவோட நானும் சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக விழுந்து ஒருக்கா கும்பிட்டா போதும். 60 அடி உயரத்தில் ஒரு பொற்சிலை. எங்கே அந்த பொற்சிலை என்று கேட்கிறீங்களா? தூரா என்கிற சமவெளியில் நேபுகாத் நேச்சா 60 அடி உயரத்தில் ஒரு முழுக்க தங்கத்தால பொன்னால செஞ்சு வச்சிருக்கானே பாருங்களேன். நான் யோசிச்சேன், ஏன் இவன் பொன்னால செஞ்சிருக்கான்னு சொன்னா, தானியர் கண்ட சிலையில இவன் தான் தலை, இவன் தான் பொன்னா இருந்திருக்கான். அப்ப இவன் என்ன பார்த்தா, நான் தான் பொன்னையா, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த மமதையில, அந்த பெருமையில எல்லாரும் தன்னை விழுந்து கும்பிடணும் என்று சொல்லி பெரிய ஒரு சிலையை பொன்னில செய்து நாட்டி வச்சு எல்லாரும் விழுந்து கும்பிடுங்கடா. கட்டிக்காரன் வந்து உரத்த சத்தமாக விழுந்து கும்பிடுங்க சொல்லி பரமுறை இடும் பொழுது எல்லா உயர் அதிகாரிகள், சாதாரண மனுஷர் இல்ல, நாட்டை ஆளுகிற கவர்னர்மார், உலக ராஜ்யத்தின் அதிபதிகள், அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தூராயின் சமவெளியில ஏராளமான அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள், தலைவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், ஞானிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களும் சொல்றான், நான் நாட்டின பொற்சிலை எல்லாரும் விழுந்து கும்பிடுங்க சொல்லி, நான் தான் பொண்ணாயிட்டுதே, நான் தான் தலையாயிட்டது. ஏன்னா தானியர் கண்ட சிலையில தலையே அன்னார் தான். ஆகவே நான் தான் தலை, நான் தான் பொண்ணு, பொண்ணால சிலையை கட்டி வச்சிருக்கேன். விழுந்தலாறு கும்பிடுங்கடா, என்ன விழுந்தலாறு கும்பிடு. பார்த்தா எல்லா தலையும் விழுந்து கும்பிடுது. அங்க பார்த்தா 3 தலை நிபந்தனை. இத பார்த்த போது ராஜா மூர்க்கம் கொண்டான். அதே போல இங்கேயும் எல்லா தலையும் ஆமான காணும் பொழுது விழுந்து கும்பிடுது, ஆனா 1 தலை நிபந்தனைக்கு. அப்ப அங்க இவனுக்கு அவனுக்கு கோபம், என்ன கண்டு, நான் யாரு, என்னுடைய அதிகாரம் என்ன, இவன் என்ன வணங்காம இருக்கும் பொழுது அவனுக்குள்ள மூர்க்க வரி கொண்டான். சோ அங்க 3 பேர் விழுந்து கும்பிடல, இங்க 1 நபர் விழுந்து. இதற்கு காரணம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, என்று சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, நமஸ்கரிப்பாயாக சொல்லி தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தேவன் ஒருவரையே நாங்கள் நமஸ்கரிப்போம், அவர் ஒருவரை மாத்திரம்தான் நாங்கள் விழுந்து தொழுது கொள்வோம், அவர் ஒருவர் தான் மகிமைக்கு கனத்துக்கு பாத்திரர். ஆகவே தேவனுக்கு கொடுக்கிற அந்த மகிமையை எந்த மனுஷனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்கின்ற அந்த அடிப்படை காரணத்தினாலதான் சூசான் அரண்மனையிலிருந்த அத்தனை வேலைக்காரரும் அத்தனை ராணுவத்தினரும் அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கும் பொழுது, இந்த மனுஷன் ஒருவன் மாத்திரம்தான் தேவனுடைய மனுஷன் ஆயிட்டதே, தேவனுக்கு ஆராதனை செய்யற மனுஷன் ஆயிட்டதே, தேவனுக்கு புரியப்படுத்துற மனுஷன் ஆயிட்டது. ஆகவே தேவன் ஒருவரை அல்லாமல் வேற எந்த ஒரு மனுஷனை நான் வணங்குவதும் இல்லை, நமஸ்கரிக்கிறதும் இல்லை, தொழுது கொள்வதும் இல்லை என்கின்ற உறுதியான தீர்மானத்தில் தலை போனாலும் பரவாயில்லை, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, ஆமானை நான் தொழுது கொள்ள மாட்டேன், அவனை வணங்க மாட்டேன், அவனை நமஸ்கரிக்க மாட்டேன். Because I am a man of God. நான் ஒரு தேவனுடைய மனுஷன், நான் ஒரு தேவனுடைய மனுஷி. கர்த்தர் ஒருவர், உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா, என்ன விழுந்து கும்பிடு ஒரு தடவை, இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் உனக்கு தருகிறேன்டா. இதைத்தான் பிசான் செய்யறான் பாரு, ஒரு கும்பிடு போடு, ஜஸ்ட் ஒரு தடவை அடிக்கடி ஒரு தடவை என்ன விழுந்து கும்பிடு, உலகம் தின்ற இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, கொடுத்துட்டான் ஆதாம் எல்லாம் கையெழுத்து வச்சு கொடுத்துட்டான் ஏதன் தோட்டத்துல எல்லாம். நம்ம நாட்டில் சொல்லுவாங்களே, காணியதுன்னு உயிர உறுதியதோடு, அது போல இவன் எழுதி கொடுத்துட்டான், கழுத்து சிக்கல வச்சு கொடுத்துட்டான். சொல்றான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆண்டவர் எங்க விசுவாசத்தை கொடுத்தாரு, கொடுக்கல ஆதாமிடத்த ஆளுகையை கொடுத்தார், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகோள், அனுபவி, அனுபவி ராஜா, அனுபவி எல்லாவுடைய அண்ட கொண்டோளுக்குள்ள ஏண்டு. ஆனா இவன செஞ்சுட்டான், தனக்கு கொடுத்த ஆளுகை விசுவாச கையில் வச்சு கொடுத்தார். இப்ப பிசாசு வந்து ஆண்டு சொல்றா, இந்த பாரு, இந்த உலகத்தின் மகிழ்வு எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒருக்கா கும்பிடு, ஒருக்கா கும்பிடு, ஒருக்கா கும்பிடு போட்டு. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரதான கட்டளையை தலை போனாலும் எதுக்கு நாங்கள் கீழ்ப்போம். ஆகவேதான் தூராபு சமபடியிலே நேபுகாத் நேச்சார் என்கின்ற மகாராஜாவின் கட்டளைக்கு அடிபணியாமல் தேவ கட்டளைக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களுக்காகத்தான் தேவன் 3 பேர் உலாவினார்கள். ஆனால் 4 ஆளாக ஆண்டவர் அதுக்குள்ள வந்துட்டார் பாரு, எங்க வந்திருக்கிறாரு, அக்னிக்குள்ள வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா, தனக்காக தலை நிமிந்து நின்றவர்களை காப்பாற்றுவதற்காக, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷர்களை கத்தர் எங்கு கைவிட்டதாக நான் பார்த்ததே இல்லையா? தேவனுக்காக வைராக்கியம் பார்த்தன மனுஷனுகளை தேவன் எங்கேயாவது கைவிட்டதாக நானும் பார்க்கவே இல்லை. பணிந்தா தேவனை மாத்திரம்தான், எந்த மனுஷனையும் அல்ல. நமஸ்கரிக்கிறது தேவனை மாத்திரம்தான், எந்த ஆமானையும் அல்ல, எந்த 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 சிலையும் அல்ல. நிமிர்ந்து நின்றார், துணிந்து நின்றார். அவர் தேவன் ஒருவரே ஆராதிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை தேவனுக்கு மாத்திரம் முத அடிமையாக இருந்தாலும், அந்நிய தேசத்தில் இருந்தாலும், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்ற அந்த கட்டளை இங்கே இருதயத்தில் இரும்பல் தாணிகளால் எழுதப்பட்டிருக்கும் பொழுது, எப்படி அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷர்களை விழுந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை எப்படி தேவ மனுஷன் மனுஷனுக்கு செலுத்துவா? ஆகவே நிபந்தனில் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. பிசாசு மூர்க்க வரை கொண்டார். இவனை மாத்திரமல்ல, என்னை தொழுது கொள்ளாத, என்னை வணங்காத, என்னை நமஸ்கரிக்காத இவன் வம்சத்தையே அழிக்கணும். ஆரம்பத்தில் காரியங்கள் கைகூடி வர்றது போல இருந்தது. நாமானுடைய திட்டங்கள் எல்லாம் சென்ன வெட்டி 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 வர்றது போல இருக்கிறது. ஆனால் முடிவை பார்க்கும் பொழுதுதான் அந்த பரிதாபம் மட்டுமல்ல பயங்கரமும். ஆகவேதான் நான் உங்களை சொல்லுகிறேன், சத்தியத்தின்படி ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கலும் அதன் முடிவு முக்கியம், முக்கியம், முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தி எண்ட் இஸ் பெட்டர் தன் தி பிகினிங். ஆரம்பத்தில் பார்க்க முடிவு முக்கியம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் நலமாக இருக்குது, ஆனா முடிவோ சரியி போனதாக இருக்குது. வேதத்தில் நாம பார்க்கும் பொழுது பல ராஜாக்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து, ஆனா காரியங்கள் கைகூடி வரும் பொழுது, யுத்தத்தில் வெற்றி பெற்று எல்லாம் தங்க அண்ட கொண்டோளுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சுயபலத்தில் சாய்வாங்க, அல்லது அந்நிய தேவர்களை சேர்த்துக் கொள்வாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மைகள் சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது தான் வேதனைக்குரிய. நெருக்கங்களும் இடுக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது கத்தாவே நீரன் தேவனென்று விழுந்து பணிந்து கும்பிடுவோம். ஆனா காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து எல்லா நன்மையும் சரியாக இருக்கும் பொழுது, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக, அது சுய புத்திர சாயப்பார். பட் ஐ டெல் யூ பீப்பிள், ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு ஊழியக்காரனோ எந்த ஒரு மனுஷனுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த அனல், அந்த ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு, அந்த அபிஷேகம் முடியும் வரைக்கும் இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். இடையில அதை எங்கேயும் விட்டுடாத. கண் சொறி போன கூட்டணி போல இருக்கக்கூடாது. ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகவே நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு. யாருக்கு சொல்லப்படுறது? சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, எபேசு சபைக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன? நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டு விட்டாய். பட் தே பிலீவர்ஸ், தே கம்மிங் டு தி சர்ச், தே வர்ஷிப் தி லார்ட், தே பிலீவ் இன் காட். பட் தி வேர்ட் ஆஃப் தி லார்ட் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் வருது வேத வசனம் என்ன? நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு வந்த போதகரை கூட தெரியாம இருக்கலாம், புருஷனை கூட தெரியாம இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற விசுவாசி கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் ஆண்டவர்ல நாம கொண்டு வந்த அன்பு, அந்த பாசம், அந்த பிடிப்பு, அந்த பற்று, அந்த நேசம், அந்த உருக்கம், அந்த நெருக்கம், இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு. பட் ஐ பிலீவ் இன் காட். நாம் ஆண்டவர் தான் நம்புறோம். பட் வி கம் டு தி சர்ச். பட் ஐ டோன்ட் மென்ஷன் அபௌட் யூ. But I tell you the truth. God knows everything. ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பண்ணி கொண்டு பார்த்தா கத்திரத்தில் பங்கு நூலாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து, உன்னதமான தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போகாதே. சத்துருவின் வந்தனைகளுக்கு இடம் கொடுக்காது. அது சூசன் அரண்மனையாக இருக்கலாம், அல்லது தூராவின் சமபடியாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. போகட்டும். எனக்கு அருமானவர்களே, மொர்தெகாய் விழுந்து அவருடைய கும்பிடாத காரணம், தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். நமஸ்காரம் கும்பிடுகிறது, வணங்குறது, பட்டவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு அந்த மகிமையை, அந்த அந்த மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்கணும். ஆகவேதான் என் மகிமையை நான் வேறொருக்கும் கொடேன். ஹலோ, ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லும்போது என் மகிமையை வேறு ஒருவருக்கு கொடுது. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை சேர்த்துதான் சொல்றேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கனத்தையும் எந்த மனுஷனுக்கு நாம பங்குபடக்கூடாது, எந்த மனுஷனுக்கு நாம ஷேர் பண்ணக்கூடாது. மகிமை கர்த்தருடையது. வளர்ந்து வாராள். அவளுக்கு அம்மாவும் முர்கதாய்தான். கஷ்டமான பேர், சில பேர்களை பார்த்தா உச்சரிக்கிறதே கஷ்டமா இருக்கு. போட்டு என்ன, அம்மா எஸ்தருக்கு அம்மாவும் முர்கதாய்தான், அப்பாவும் முர்கதாய்தான், எல்லாமே முர்கதாய்தான். சோ அப்ப இப்படி இருந்து வார காலத்துலதான் என்ன நடந்திருக்குது, ஆமானை அதிபதியாக உயர்த்தின போது முர்தகாய் அவனை விழுந்து நமஸ்கரிக்காத போது மூர்க்க வரி கொண்டு ஆமா இப்ப பிளான் பண்றா. பிசாசு நல்லா பிளான் பண்ணுவா தெரியுமா, திட்டமிடுவான், வெல் பிளான். என்னை பொறுத்தவரல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஏதெனில இந்த அம்மா ஏவால விழுத்தினது ஒரு நாள் காரியம் வந்திருக்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பல நாளா அவன் ஏதென்று பார்த்திருப்பான், எப்படி இவங்க ஆண்டவரோட உறவாடுறாங்க, எப்படி ஆண்டவரோட அந்யோன்யமாக இருக்கிறாங்க பார்த்து எப்படி இந்த உறவை உடைக்கிறது. ஹலோ, நல்ல உறவுகளை உடைக்கிறது பிசாசுர வேலை பாரு, நல்ல உறவுகளை உடைக்கிறது பிசாசுர கிரிய பாரு. அதான் நீதிபதி சொல்லுது, ஹலோ, கெட்டதை சொல்லுகிறவன், சொல்லுங்க, கேட்டதை சொல்லுகிறவர் பிராண சிநேகிதனையும் புரிந்து விடுறான். பிராண சிநேகிதன் அர்த்தம் என்ன சொல்லுவாங்க, உயிருக்குயிராக சிந்திக்கிறேன். அப்ப இதெல்லாம் சில பேர் அந்த சில காலத்துல சொல்லியிருப்பீங்க, இப்ப இல்லாட்டாலும் ஒரு நேரத்தில் சொல்லிருப்போம். உயிருக்குயிராக பிராண சிநேகிதனையும் பிரிச்சுடுவாங்க. எப்படி தெரியுமா, கேட்டதை சொல்லுகிறவர் பிராண சிநேகிதன். அப்ப நாம சொல்றோம், நான் பொய்யா சொன்னேன், ஹலோ, நம்முடைய வாதம் என்ன, நான் என்ன பொய்யா சொன்னேன், இல்லாத என்ன இல்லாததையா சொன்னேன். இட் இஸ் ட்ரூ, நீ உண்மையத்தான் சொன்னாயப்பா, ஆனா நீ சொன்னதை கொஞ்சம் தவித்திருக்கலாமே. நீ கேட்டதை வந்து சொன்னபடியா நல்ல உறவு உடைஞ்சு போச்சுதே. நீ உண்மையத்தான் சொன்னாய், நீ கேட்டதை தான் சொன்னாய் உண்மை, ஆனா அதை சொன்னதால நல்ல உறவு உடைச்சிட்டாயே, இதனால உனக்கு நன்மை என்ன, இதனால பிசாசுக்கு தான் சந்தோஷம். ஆகவே கேட்டதை நாம் சொல்லும் பொழுது, நாம் கேள்விப்பட்டதை மற்றவர்களுக்கு அவிழ்த்து விடும் பொழுது, நாம் சொல்ல போற காரியம் அது நன்மையாக இருக்குமா, அது கட்டுமா, அது வளர்க்குமா, அது பக்தி விருத்தியை கொண்டு வருமா, அது தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதாக இருக்குமா, அது தேவனுக்கு, அதை கொஞ்சம் யோசித்து விவேகி தன் வழிகளில் எல்லாம், தன் நடைகளில் எல்லாம் கவனமாக இருக்கிறான். அப்படியானால் தன் நடைகளில் எல்லாம் கவனமாக இருக்கிறவன் தான் விவேகி. அதுக்கு பேர் தான் விவேகம். நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், எப்படி நடக்கிறேன், என் விவேகம் அங்கேதான் தங்கி இருக்குது. நான் அறிவை குறித்து சொல்லல, புத்திய குறித்து சொல்லல, விவேகத்தை குறித்து சொல்றேன். இன்னைக்கு பலருக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, விவேகம் தான் அஸ்தமிச்ச சூரியன் போல இருக்குது. அம்மோ பரிதாபம், விவேகம் உள்ளவன் எந்த நேரத்தில் எதை கதைக்கணும், எப்படி கதைக்கணும், எப்படி செயல்படணும், தட் இஸ் விவேகம். ஆகவே நான் கேட்டதை தான் சொன்னேன், சரியானதை தான் சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா கேட்டதை சொல்றவ பிராண, ஆகவே நீ சொல்றதுக்கு முதல்ல அந்த நல்ல உறவுகளை இதை உடைக்குமா பாதிக்குமா என்பதை கொஞ்சம் யோசித்து பேசி தேவ அவனுடைய சேர்ந்து நடவப்பா நல்ல உறவுகள். ஆகவே பிசாசு உறவுகளை உடைக்கிறதுல அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான் பாரு. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவுகளை உடைக்கும் போது, ஹலோ, இங்க உட்கார்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற நல்ல ஐக்கியத்தை உறவுகளை உடைக்கும் பொழுது அது சபையில பாதிப்பு கொண்டு வருது. உறவுகள், நல்ல உறவுகளை உடைக்கிற போது சபையில பாதிப்பு கொண்டு வருது. கசப்புகள் பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு விதமாக கசப்பு, கோபம், வைராக்கியம், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், எப்படி தேவாவின் கிரியை செய்யறது. சொல்லுங்க எப்படி ஆவியானவர் கிரியை செய்யும். We are singing or we may dancing. அது எப்படி தேவாவை நிரப்பது? உள்ளத்துல கசப்பு வெறுப்பு, மற்றவர்களை குறித்த கசப்பு வெறுப்பு கோபம் வைராக்கிய உள்ளத்துல. பட் வி ஆர் சிங்கிங் பட் வி டோன்ட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். வாட் எ மிசரபிள் திங். வாட் ஐ அம் சேயிங், பிசாசுட சரக்கு கசப்பு வெறுப்பு கோபம் பகல் வைராக்கியம் உள்ள வச்சிருந்து ஆண்டவரே நிரப்பும். ஆண்டவர் நீ இனிய குரல்ல பாடினாலும், என்னதான் தாளமூலத்தோட பாடினாலும், என்னதான் சத்தம் போட்டு பாடினாலும், உள்ள இதுகளை தேக்கி வச்சு எஸ்அப்பா தோத்திரம் சொன்னா நாம பாடலாம். பட் வி கேனாட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப், வி கேனாட் ஃபீல் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். உறவுகளை உடைக்கிறதுல பிசாசு பழைய கண்டிக்கார். உன்னை மென்னை பிசாசு பாவிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் தான் நமக்கு விரோதி, அவன் நமக்கு கூட்டாளி இல்லையே. அவருடைய கிரியைகளுக்கு நாம பங்காளிகளாக போறது, நாம அவனுக்கு கூட்டாளிகளாகிறோமே. இன்னும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமே, பேசட்டுமே. ஒரு மனுஷனை நாம விழுந்து கும்பிடும் பொழுது கிபியம் ஆயிடு, ஒரு மனுஷனை நாம விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது அவன் செய்கிற எல்லா தப்பிதங்களையும் அல்லது அவன் செய்த எல்லா தவறுகளையும் நாம அக்செப்ட் பண்ணுகிறோம் என்பதே அதன் அடையாளம். கிபியம் ஆயிடு. ஹலோ, ஒரு அதிகாரி அவன் நாம அவனோட வாழ்வில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நாம் அந்த மனுஷனை விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது அவன் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்களை நாம் அக்செப்ட் பண்றோம். ஆமான் ஒரு தந்திர மனுஷன், ஆமான் தேவனுக்கு விரோதமானவன். அவனை விழுந்து கும்பிடும் பொழுது அவன் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் ஒன்றை அக்செப்ட் பண்றதுக்கு அவன் தேவனுடைய மனுஷனை தேவனுடைய ஆவியை பெறாதவன் அல்லவே. ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். மொர்தெகாவின் தயவிலே வளர்ந்து வருகிற எஸ்தர் இப்ப மொர்தெகாவின் மேல மூர்க்க வரி கொள்கிறான். மொர்தெகா இனத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறான். 50 முழு உயரத்தில் ஒரு தூக்கு மரமா அப்பா. அப்ப நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒரு சாதாரண இடத்துல 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை நட்டா ஒரு அளவு தூரத்துக்கு இந்த மெக்னாஸ்ல இருக்கிற ஒரு காரியம் ஒண்ணு தெரியுமா? இந்த என்ன இந்த ஹைவேல ஓட்டமான கோயில்களை பார்த்தா பெரிய கோபுரம் பார்த்து கட்டிவிட்டு மேல எம்ம போட்டு போட்டுருவான். கார்ல இந்த புள்ளியில மெக்னாஸ் மெக்னோ கத்துவாரு அந்த காரு. இதான் எங்க நான் அனுபவிக்கிறேன், அதான் சொல்றேன். இந்த வெளிப்பாடுல நான் அனுபவிக்கிறேன். அந்த மெக்னாஸ் அந்த மெக்னாஸ் அவனும் விவகத்தோட செஞ்சு வச்சு 50 முழு உயரத்துல ஒரு தூக்கு மரத்தை கட்டியிருந்தா உயர்த்தி பட்டு நீ ஒரு தூக்கு மரம் நிக்குது. 50 முழு உயர்த்துல தூக்கு பார்க்கிறவெல்லாம் கேட்கிறான், ஏன் இந்த தூக்கு மரம், ஏன் இந்த உயிர்வா? மொர்தெகா, மொர்தெகா என்கின்ற ஒரு மனுஷனை தூக்குறதுக்கு எத்தனை முழம்? ஒரு வேளை ஒரு மனுஷன் 3.5 முழம், சரி 4, சரி 5 முழம் கொண்டு வாய், 5 முழம் வாஞ்சு, சரி இப்ப 50 முழு உயரத்துல ஒரு தூக்கு மரம், 5 முழம் மனுஷனை தூக்குறதுக்கு அவ்வளவு மூர்க்க வெறி பாவம் கோபம் பாருங்க. அவனுக்கு இலகுமாக இருந்தபடியால் அவனுடைய இனம் முழுவதையும் நேரம் போறதுபடியால் நினைக்கிறேன். இருக்கும் பொழுது ராஜாவிடத்தில் போய் ஆமான் தந்திரமாக பேசி, உம்முடைய தேசத்தில் ஒருவித ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள், அவர்கள் ராஜாவின் கட்டுகளை கை கொள்றதில்லை, ஆகவே நான் உனக்கு 1000 வழியை செலுத்துறேன், அவங்கள் அதை நிர்மூலம் பண்ணணும். சிக்னேச்சர் ஒரு கையெழுத்து போடும். ராஜா சொன்னா ஜாப்பா, நீ சொல்றதெல்லாம் நீயோ மை ஃப்ரெண்ட் பாரு, நீ சொல்றதா எடுக்கணும், மோதிரத்த கழுத்து நான் மோத்திர அடுப்பு வேகமாக அஞ்சல பறக்குது எல்லாம் எங்கே எந்தெந்த 127 நாடுகளிலும் எந்தெந்த தேசங்களில யூதர்கள் இருக்கிறாங்களோ அந்த தேசத்தில் இருக்கிற அந்த யூதர்களை இத்தனையா தேதியில எல்லாரும் கொண்டு போடுங்க. இது ராஜாவின் கட்டளை, பறக்குது செய்தி. காரியம் இப்படி போடும் போது மொர்தெகாய்க்கு செய்தி வருது. மொர்தெகாய்க்கு இந்த செய்தி வந்தபோது அவன் ஓ என்று அழுது புலம்புறான். என்னடா அவன் ஏன் அழுது புலம்புறான்? தான் சாக போனதுக்காக அவன் புலம்பல,
என் இனம் முழுவதையும் எல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த ஆமான் திட்டம் போட்டுட்டான். என் இனத்தின் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? என் ஜனத்தின் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? நேரம் சீக்கிரமாக போறது நான் எப்படி பார்க்க முடியும்? ஆகவே அவன் என்ன செஞ்சான்? மிகவும் கலங்கி வேதனைப்பட்டு அவன் சொன்னா, டைரக்டா போறான். எங்க? இங்க போற. அரண்மனைக்கு போய் எங்க? ராஜாதி நம்ம அம்மா இருக்கிறாங்க சிங்காசனத்துல. சொல்லியாரு பாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால், ஹலோ, இந்த காலத்துல நீ பேசாம இருந்தா, நீ செயல்படாவிட்டா யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு விதத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பம் அழிவீர்கள். அப்ப இதுக்குள்ள தகப்பன் குடும்பம் வரும் பொழுது அவரும் அதுக்குள்ள வரணும். ஏன்னா இவன் சிறிய தகப்பன். அப்ப இவனுக்கு பாருங்க, இவன் தன்னில பெரிய பெரிய அன்பன் இல்ல, தன்னல மற்றவன், தன்னில அன்பு, தன் இனம் காக்கப்பட வேண்டும். அப்ப தேவன் ஒரு மனுஷனை கொண்டு செயல்படுறது நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆகவே இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொடத்தில் இருந்து எழும்பும். ஆகவே நீ பேசு, ராஜாவிடத்தில் போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஐயா என் சிறிய தகப்பனே, இங்க ஒரு ஒழுங்கு இருக்குது. இது அரண்மனை, இது வீடு இல்ல, அரண்மனை. நெச்ச நேரத்தில் நான் அவட்ட மனுஷிதான். என்ன பரிதாபம் பாருங்க, ராஜாட மனைவி, அவர் கூப்பிட்டதான் போகணும். அப்படி இல்லையென்று இவங்க எக்ஸ்ட்ராவா அவங்கிட்ட போறேன்டா ராஜா பொற்செங்கல். இது அப்பத்து நியதி. அவட்ட கையில ஒரு பொற்செங்கோல் இருக்குதா, பொற்செங்கோல் இருக்குது. முத்தத்துல யாரும் அதை நிக்கிறாங்கன்னா அவருக்கு இவங்க அதை நீட்டினாதான் இல்லையா ஆள் அவுட். அது ராஜாதியாக இருந்தாலும் சரி, ஆமானந்தாலும், எந்த மந்திரியா எந்த நபராக இருந்தாலும் ராஜாவோட உத்தரவு இல்லாம அதுக்குள்ள வரையில. அப்படி வந்தா இவன் பொற்செங்கோல நீட்டணும், அப்பொழுது மாத்திரம் தான் அவங்களுக்கு தப்பு. ஆகவே இவன் சொன்னா இப்படி ஒரு நியதி இருக்குது அப்படின்னு என்ன செய்யறது? ஆனா முருதாக அதை புரியல, அதை புரியல கதைக்காது. நீ இந்த காலத்துல மௌனமா இருக்காத, எஸ்தருக்கு வேற வழி இல்லை. ஆகவே இந்த எஸ்தரை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு குறிப்புகளை நான் சொல்லிவிடுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டாம். நம்பர் ஒன், எஸ்தர் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். ஹலோ, எஸ்தர் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி விட்டார். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கிடைக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை தவறவிடக்கூடாது. வாழ்க்கையிலே நல்ல சந்தர்ப்பங்களை தவற விட்டவர்களால் இந்த உலகம் நிறைந்து போய் கிடைக்கு. எஸ்தருக்கு ஒரே ஒரு தடவை தான் அவள் ராஜாதியா இருக்க போறாள். திரும்ப திரும்ப அவள் ராஜாதியா வரக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமே, அதுக்கு முதல் இன்னொருத்தி அந்த ஸ்தானத்தில் இருந்தால், அதே உங்க சொல்லிவிடனே. இப்ப அவருடைய பேர் வஸ்தி. 180 நாள் வரைக்கும் விருந்து நடக்குது. மூன்றாவது வருஷத்துல பிரதான எல்லாரையும் கூப்பிட்டு 180 நாள், 3 6 18 கிட்டத்தட்ட 6 மாசம், 180 நாள் வரைக்கும் விருந்து கொண்டாட்டம் நடக்கும். சோ இப்ப கொண்டாட்டத்தில் ராஜா களிப்பாக இருக்கும் பொழுது, மை வைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல், கொண்டுவாள். ராஜா செய்தி அனுப்புற வஸ்தி என் மனைவியை அழைச்சுவான். இப்ப வஸ்தி என்ன சொன்னால், நான் வரமாட்டேன். இப்ப கொஞ்சம் கவனிங்க, நான் சொன்னது கொஞ்சம் கவனிங்க. ராஜா புருஷன் அதே நேரத்தில் ராஜா என் மனைவியை கூட்டிட்டு பாருங்க விருந்துக்கு, அழைப்பு போகுது. ஆனா வஸ்தி என்ன சொல்ற, ஐ டோன்ட் கம், நான் வரமாட்டேன். ராஜாவுக்கு மூர்க்க வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஹலோ, நான் உங்ககிட்ட வர்றேன், வஸ்தி செய்தது சரியா பிள்ளைய? ராஜா கட்டளை கொடுக்கிறான், புருஷன் சொல்லி அனுப்புறான், விருந்து நடக்குது, அவன் குடித்து வருந்து இருக்கிறான், மனைவியை கூட்டிட்டு பாருங்க செய்தி போகுது. பட் வஸ்தி அதை மறுத்தா, அவள் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, வஸ்தி செய்தது சரியா பிள்ளையா? நான் உங்களுக்கு ஒரு அவுக்காவ விடுறேன், இதை நான் சொல்லாம உங்கள்கிட்ட விடுறேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பிற்பாடு எப்படியாவது சந்தர்ப்பம், வஸ்தி வராமல் விட்டது சரியா பிள்ளையா என்பது நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன கவனிங்க, ஆகவே இவள் முருதகாக்கு சொல்றாரு, நான் போறேன், சரி நான் போறேன் என்று சொல்லி சொல்லி போட்டு அவருடைய லட்சணமான குணங்களை பிற்பாடு நாம பார்க்கிறோம். சோ நம்பர் ஒன், நான் எஸ்தர்ல காணுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால், தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தன் இனத்தை தன் ஜனத்தை அழிவில் இருந்து பாதுகாத்தால் திஸ் இஸ் ட்ரூத். இப்ப என்ன கவனிங்க, தனக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ராணி என்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அந்த 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 நிலைமையை பாவித்து தனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் ஜனத்தை அழிவில் இருந்து பாதுகாத்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நமக்கு தேவனால அருளப்படுகிற நல்ல வாய்ப்புகளை நாம் இழக்கக்கூடாது, நமக்கு தேவனால அருளப்படுகிற நல்ல சந்தர்ப்பங்களை நாம இழந்திருக்கூடாது. இழக்காதே தேவனால் அருளப்படுகிற நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இழக்காதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய புதிய பாட்டுக்குள்ள நாம் வரும் பொழுது, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பிறக்கும் பொழுது சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவர் இயேசு கற்பத்தில் இருக்கிறார், மரியா நிறைமாத கற்பணி, கழுதையிலே இன்னத்திலே ஏற்றிட்டு வராங்க, நிறைமாத கற்பணி. சரியா பெத்லகேமுக்கிட்ட வரைக்கும் பொழுது அவளுக்கு பிரசவ வேதனை வந்திருக்குது, அதுவும் தேவனுடைய செயலே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. இப்ப என்ன கவனிங்க, அப்ப சரியாக வேதனை வரும் பொழுது பக்கத்தில் இருந்த சத்திரத்துக்கு போகும் பொழுது, ஐயா என் மனைவி நிறைமாத கற்பணி பிரசவ வேதனை படுறாள், கொஞ்சம் இடம் கொடுங்க. அப்ப சத்திரம் ஹலோ, உங்களுக்கு சத்திரத்துல இடம் இல்லை, என்ன பார்த்தா பவர்ட்டி, பார்த்தா என்ன என்ன பிச்சைக்கார போல இருக்க, கழுதலை ஏற்றிக்கொண்டு ஒரு சோடி புறாவுக்கு கூட வக்கில்லாதவர்களாக இருந்தவல்லவா, ஆகவே வசதி இல்லாதவர்கள் தானே. இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்கிறதுனால என்னவோ சத்திரக்காரனுக்கு விருப்பம் இல்லை, இடம் இல்லை. அவ நான் நினைக்கிறேன், சத்திரக்காரனுக்கு வந்திருக்கிறவர் இன்னார் என்று தெரிஞ்சிருந்தா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெட் கார்பெட் போட்டு உள்ள வரைஞ்ச ஐயா வாங்கன்னு சொல்லியிருப்பா. மரியாளின் கற்பத்தில் இருக்கிறவர் இன்னார் என்பதும் வந்திருக்கிறது யார் என்றும் சத்திரக்காரனுக்கு சரியாக தெரிஞ்சிருந்தா சிவப்பு காப்பை போட்டு வெல்கம் பண்ணி உள்ள இடம் கொடுத்திருப்பான். ஆனா சத்திரக்காரன் அந்த சந்தர்ப்பத்தை தவறு விட்டுட்டா, இனி அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வரப்போறது இல்ல, இனி ஒரு தடவை இயேசு கற்பத்தில் வரப்போறதும் இல்ல, இனி ஒரு தடவை மரியாள் கற்பம் தெரிவிக்கப்போறதும் இல்ல, இனி ஒரு தடவை அந்த சத்திரத்துக்கு போறதும் இல்ல. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை இழந்ததுதான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சந்தர்ப்பத்தை இழக்காது. இன்னொரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு போறார். அந்த வசனத்தின் காலமா பார்த்து என் மனசு எருசலேமுக்கு, கடைசியாக எருசலேமுக்கு போறார். போகும் பொழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று இருக்கு. He was crying totally. எதை பார்த்த போது, கொலை கொள்ளையை பார்த்தல்ல, இனிமே நடக்க போற கொலைகளை நினைத்து அழுதார். எருசலேமை பார்த்து ஓடு அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுது. ஐயா அதை பார்க்க போறீங்க, லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் வாரீங்களா, நேரம் போகுது, நான் சொல்ல கெதி கெதிய வாங்க, இன்னும் அறுவாசி போகுது. 19 அதிகாரம் 41 படிங்க, 19:41.
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்,
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது
சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், இப்பொழுது
அவைகளின் கண்களுக்கு சரி நேரம் கொஞ்சம் பாருங்க. இப்ப கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தையாவது நீ பயன்படுத்தினால் உனக்கு அழிவில் இருந்து நீ தப்பிச்சு கொள்வாய். எருசலேமே எருசலேமே, கோழிதன் குஞ்சுகளை காக்கிறது போல நானும் உன்னை எத்தனையோ தடவை காக்கும் மனமா, ஆனா உனக்கோ மனது நாம போயிடுது. நகரத்தை பார்த்து கண்ணு, ஏன் தெரியுமா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் கொண்டு போய் அறைய போறாங்க. அப்ப இவரை பிடிச்சி சிலுவையில் அறைய போறதுனால பிற்பாடு நகரத்துக்கு வரப்போற அழிவை நினைத்து இயேசு அழுதான். என்ன நடந்தது, கிபி 70 தீர்த்து ராஜன் என்று சொல்லப்படுகிற ரோம சக்கரவர்த்தி வந்து அப்பப்பா எருசலேம் தரையோட தரையாக்குனான்னு சரித்திரம் சொல்லு, ஆலயத்தை அழித்து அங்க இருந்த அனைவரையும் கொண்டு குவித்தான். பிள்ளை தாட்சிகளை கீர்னான, பிள்ளைகளை தாலு காலில பிடிச்சு அடிச்சு அப்படி பயங்கரமான உரை கொண்டு அந்த அந்த இயேசுவிடம் அத்தனை பேரை அழித்து கொண்டு குவித்தான். எப்பொழுது, கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 70 ஆண்டில். தீத்து என்கிற ரோம சக்கரவர்த்தி. என கருமானவர்களே, அதை முன்னறிந்த ஆண்டவர், 70 வருஷத்துக்கு பிற்பால் நடக்க போற காரியத்தை முன்னறிந்த ஆண்டவர் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட, உனக்கு கொடுக்கப்படுற இந்த சந்தர்ப்பத்தையாவது நீ அறிந்திருக்கலாமே, இப்பொழுது நீ மனம் திரும்பி உன்னதமான தேவனுக்கு மகமே இஷ்டவின் ராஜாவுக்கு ஓசனான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அவங்களை ஏற்றிக் கொண்டிருப்பாங்களா இருந்தா அந்த அழிவிலே அவங்க தப்பிச்சிருக்கலாம். கிபி 70 வந்த தீர்த்தராயன் மூலமாக வந்த அழிவிலிருந்து தப்பிச்சு கொண்டதுக்கு வழி இருந்தது, வாய்ப்பு இருந்தது. எப்பொழுது இயேசுவை தேவனுடைய குமாரன் அவர்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சிலுவையில் அறியாமல் விட்டிருந்தால் அவர்கள் அந்த அழிவிலிருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சத்தத்தை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். அழிவு உள்ளே நுழைகிறது கிடையாது. சந்தர்ப்பங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை, என கருமானவர்களே பேசிட்டே போல, எஸ்தருக்கு தனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவள் பாவித்து தான் மாத்திரமில்ல தன் இனத்தை தப்பிச்சார். நம்முடைய வாழ்விலே நமக்கு தேவனாலே அருளப்படுகிற சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்த போறோம். தனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்துறாள். போகட்டும், நம்பர் 2 எஸ்தரை குறித்து வேகமா போறேன். 2, எஸ்தர் தன் உயிரையும் பணையும் வைத்தாள். படிங்க அந்த வசனத்தை, எஸ்தர் படிங்க 5 முதலாம் வசனத்தை.
நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையில் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜா சனத்திலே
வீற்றிருந்தான். பாருங்க, இப்ப ராஜாத்தி இன்விடேஷன் இல்லாமல், அழைப்பு இல்லாமல், ராஜாவின் உத்தரவு இல்லாமல் அத்துமீறி பிரவேசிக்கிறார். சொந்த மனைவிதாயா, ஆனால் அனுமதி இல்லை, கட்டளையை மீறி ராஜாவின் கொலுமண்டத்தில் பிரவேசிக்கிறார். என்ன உயிரை பணையம் வைக்கிறாள், உயிரை பணையம் வைக்கிறார். செத்தாலும் சாகிறேன், உயிரை பணையம் வைக்கிறார். இது என்னத்தை காட்டுது? இது அவருடைய தியாக மனப்பான்மையை காட்டுது. ஹலோ, எஸ்தருடைய தியாக மனப்பான்மை, நான் வாழ்ந்து விட்டால் போதும், என் ஜனம் எப்படி போனால் என்ன, நான் வாழ்ந்தால் போதும், என் இனம் எப்படி போனால் என்ன. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, யூத ஜனம் எல்லாத்தையும் அவன் அழிச்சிருந்தாலும் எஸ்தர் ராஜாத்தை தப்பிச்சிருக்கிறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா அவள் ராஜாவின் மனைவி. ஆனால் அவள் அதை நினைக்கல, அப்படி நினைக்கல, அவள் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவள். என் ஜனத்தின் அழிவை நான் பார்க்க முடியாது, செத்தாலும் சாகிறேன், ராஜாவுடைய கொலு மண்டபத்துக்கு போகிறேன், கட்டளையை மீறி போகிறேன், உத்தரவுன்றி உட்பிரவேசிக்கிறேன், செத்தாலும் சாகிறேன். அப்ப ராஜா அந்த இடத்துல அந்த பொற்சொங்கலை நீடாவிட்டால் ராஜா தேர்ந்தாலும் சரி, ஆல் அவுட் 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 அவுட். எவ்வளவு ஒரு ஒரு பயத்தோட போயிருப்பாள், யோசிச்சு பாரு, எவ்வளவு ஒரு பயத்தோட போதும், உயிரை கையில பிடிச்சிட்டு போறாள் ஐயா, உயிரை கையில பிடிச்சிட்டு போறாள். ஏன் எஸ்தர் ஏன் இப்படி பயந்து இப்படி உயிரை கைப்பற்றா, என் ஜனத்தின் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், செத்தாலும் சாகிறேன். தியாக சிந்தர், தியாக மனப்பான்மை அல்லது தன்னலமற்ற மனப்பான்மை. ஹலோ, தன்னலமற்ற மனப்பான்மை, அதாவது தனக்காகவே வாழாமல் பிறருக்காகவும் வாழுகிற ஒரு ஒப்பற்ற நல்ல மனப்பான்மை அவனுக்குள்ளே. ராஜாதி, அதுவும் எப்படிப்பட்ட ராஜாதி, ஒரு நாட்டுக்கு அல்ல 127 நாட்டுக்கு ஏக சக்கராதிபதி போல இருந்த அந்த ராஜாதி ராஜாவுக்கு பொண்டாட்டி. எப்படி இது? ஆனா என் இனத்தின் அழிவை என்னால பார்க்க முடியாது, சகிக்க முடியாது. நான் என்ன, நான் கொலுமண்டத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போறதுக்கு அல்ல, என் ஜனத்தோட நான் செத்தாலும் சாகிறேன். உயிரை பணையம் வைத்தார், தனக்காக அல்ல தன் இனத்துக்காக. தியாக மனப்பான்மை, தன்னலமற்ற மனப்பான்மை, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழுகிற மனப்பான்மை. படிங்க 2 தீமோத்தேயு 3:1 சக் 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 2 தீமோத்தேயு 3:1 சீக்கிரம் பாரு, 2 தீமோத்தேயு 3:1.
மேலும் கடைசி நாளில் கொடிய
காலங்கள், மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
எப்படியெனில்
ஒரு லிஸ்டே இருக்குது, அதையெல்லாம் சொல்லி பாருங்க. எப்படியெனில் கடைசி நாட்கள், தோஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ். ஹலோ, நீங்கள் நானும் வாழுகிற இந்த காலம் கடைசி காலம், இந்த காலம் கடைசி காலம், இந்த காலம் கடைசி காலம் என்று சபைக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலங்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள், கொடிய நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் அப்போஸ்தல பவுல் பட்டியல் போடும் பொழுது நம்பர் ஒன்னாக வர்றது தெரியுமோ, மனுஷர்கள் தற்பிரியர்களாக, அதாவது தன்னலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் வாழ்ந்தா போதும், அடுத்தவன் எப்படி இருந்தாலும் என கதை பற்றி கவலை, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. நான் வாழ்ந்தா போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் உடுத்தா போதும், நான் போட்டா போதும், நான் நடந்தா போதும், என்ற பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் இல்லாமல் மற்றவங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. எப்பொழுது இது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட மனப்பான்மை, இப்படிப்பட்ட ஆர்வம் உள்ள மனுஷங்களை தான் நாம் எங்கும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா எஸ்தருக்கு இவ்வளவு பெரிய ராஜ மேன்மேல இருந்த போதும் அவர் சொல்றாரு, என்ன சொன்னாலு, என் ஜனத்தின் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், தன்னலமற்றவன், தியாக மனப்பான்மை உள்ளவன். என்ன கவனிங்க, தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மிஷனரி ஸ்தாபனம் இருக்கு, அது நண்ப சுவிசேஷ குழு சொல்வார். தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ ஒரு மிஷனரி ஸ்தாபனம், மிகப்பெரிய ஒரு மிஷனரி ஸ்தாபனம். அந்த அந்த மிஷனரி ஸ்தாபனத்தின் கோட்பாடுகளில் மிக முக்கியமானது ஒன்று, தியாகம். தியாகம், தரிசனம், விசுவாசம், இதான் அவரோட மூன்று கோட்பாடு. விசுவாசம், தரிசனம், தியாகம், இந்த மூன்று முக்கியமான கோட்பாடுகள் அந்த மிஷனரி ஸ்தாபனம் இவ்வளவு பெருசாக வளர்ந்து இந்தியா முழுவதும் அது ஒளிய செய்யலாம். மிகப்பெரிய ஸ்தாபனம். எனக்கு அருமானவங்க நாங்க சொல்ல கேடுமா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை, தன்னலம் மற்ற மனப்பான்மை தாராளமாக இருக்கணும். கொஞ்ச நேரம் நித்திரையப்பட்டா என்ன, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் கூட நித்திர தியாகம் பண்ணி கத்திற்காக ஒரு காரியத்தை செய்யுமா தான் அதை செய்வாயோ? உனக்குள்ள ஒரு சில காரியங்களை இழந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீ முன் வருவாயோ? உனக்குள்ளே இருக்கிற சௌக்கியங்களை இழந்து ஆண்டவருக்கு என்று வாழ்றதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீ முன் வருவாயோ? ஒன்றையும் விளக்குறதுக்கு விருப்பம் இல்லை. I don't like to lose anything, but I would like to do the ministry of God. I tell you people, it is idu adu oru unmayana ooliyamaga irukkave irukka. Oruvan enna pinpatti varu virumbinal avan thannai thane veruthu than siluvai suva adu enga oru cost irukku paarga. Yesuva pinpatrathukku oru cost irukkudu, oru kriyam irukkudu. Kekka kaadullavan kekkadavan. இயேசுவை பின்பற்றதுக்கு ஒரு கிரியம் இருக்குது. அவர் கிரியம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார், தன் ரத்தத்தை கிரியம் அங்க கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். இப்ப நாம இயேசுவை பின்பற்றதுக்கு ஒரு கிரியம் இருக்குது. என்னவென்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன், சிலுவை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்ட என்னை பின்பற்ற கடவன். உயிரை பணையம் வைத்தால் தியாக மனப்பான்மை, தன்னலம் மற்றும் மனப்பான்மை, சுயநலமற்ற ஒரு மனப்பான்மை, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட போட்டு நேரம் போடுது. அடுத்தது என்ன தெரியுமா, உபவாசித்து ஜபித்தார். உயிரை பணையம் வைத்தால் அடுத்தது உபவாசித்து ஜபிச்சால் 4:16 படிங்க. 4:16
நீ போய் சுசானில் இருக்கிற ஜூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
இங்க பாருங்க, ராஜாத்தி அரண்மனையில இருக்கிற ராஜாத்தி மூன்று நாள் உண்ணாமல் புசியாமல் கிடந்து உபவாசம் பண்ண போறான். தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி, தன்னைத்தானே வருத்தி, உபவாசம் பண்ணி தன் இனத்துக்காக, தனக்காக அல்ல, தன் குடும்பத்துக்காக அல்ல, தன் இனத்துக்காக உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறதுக்கு மூன்று நாள் உபவாசம். அப்ப உபவாசம் எதற்கு, உபவாசம் எதற்கு, உபவாசம் எதற்கு, தன் இனத்தின் தன் ஜனத்தின் அழிவில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தன்னை வருத்தி உண்ணாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜபிக்கிறதுக்கு உபவாசம். உபவாசத்தை குறித்து பேசலாம், ஆனா நமக்கு தருணம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மத்திய 6 மலப்பிரசங்கத்தை சொல்லும் பொழுது, நீயோ உபவாசம் பண்ணும் பொழுது உன் முகத்தை கழுவு, ஆனா வேண்டுமென கிரீமும் போடு, எண்ணெய் பூசு. சில வேண்டா அங்க ஏன் அப்படி சொன்னா, அங்க அந்த காலத்தில் இருந்த பரிசீலாம இருக்காங்க தெரியுமோ, அவங்க உபவாசம் பண்ணினா எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியுமோ, தலை எடுத்திருக்க மாட்டான், முகத்துக்கு எண்ணெய் போஸ்ட் போட மாட்டான், கிரீம் போட மாட்டான், ஒரு மாதிரி சோர்ந்து வச்சு முகத்தை 90 பாகையில வச்சுக்கொண்டு ஒரு மாதிரி வந்துக்கிட்டு, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க சாப்பிடையா, என்ன உபவாசம், என்ன எல்லாருக்கும் தெரியணும் நான் உபவாசம் பண்ண. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள போல நீ அப்படி செய்யாது, அவங்க தங்கள் பலனை அடைந்து தீர்த்தனும். ஆனா நீயோ உபவாசம் பண்ணும் பொழுது உங்க தலைக்கு எண்ணெய் பூசி, பாருங்க. அப்படியானால் நாம் எல்லாரும் ஒவ்வொரு தடமையும் உபவாசம் இருக்கும்போது தலைக்கு என்ன வைக்கணும் அர்த்தம் இல்லை. ஹலோ, நாம் ஒவ்வொரு தடமை என்ன உபவாசம் பண்ணும்பொழுது தலைக்கு என்ன வைக்கணும் சொல்லி முகத்துக்கு கிரீம் பூசணும் அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரில்ல, அதில் உள்ளான அர்த்தத்தை நாம் விளைக்கணும். மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசம் பண்ணாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக உபவாசம் பண்ணு. யாரும் வந்து பார்த்தாலும் தச்சனோட வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு உபவாசம் பண்ண தெரியாத அளவுக்கு நீ ஃப்ரெஷ்ஷா இருக்காது. தலை இழுத்து வடிவ கிரீம் போட்டு உடுப்பு அயன் பண்ணி வடிவா இருக்கு. ஏண்டா சில பேருக்கு ஒழுங்கா தலைகளுக்கு கூட தெரியாது, வடிவா உடுப்பு போட மாட்டேன். இது எல்லாம் இன்னத்துக்கு பாசி, இதுக்கெல்லாம் நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன் நான் அப்படின்னா நாம அங்க போடும். ஏண்டா எனக்கு சொல்றாங்க என்ன இதுக்குள்ள போயிட்டா சாமி மாதிரி இருக்கணுமே நான் வரேன்ன்றா. யாரு வழியில் இருக்கணும், இதுக்குள்ள வந்துட்டா சாமி மாதிரி இருக்கணும், நல்ல உடுப்பு போடாது, நல்ல சாப்பாடு செய்யாது, கொண்டாட்டங்களுக்கு போகக்கூடாது, நகை போடக்கூடாது, இதெல்லாம் என்னட்டு கேள்விப்படுறாங்க தெரியும். அதை தான் கொண்டு வைக்கிறான். இதுக்குள்ள போன சாமி மாதிரி நான் என்ன பார்த்தனா ஆசாமியாரும் சொல்லி இருப்பாங்க, சாமி வாழ்க்கை இல்லப்பா, நீ சாப்பிடலாம் குடிக்கலாம், நல்ல உடுப்பு போடு, நல்ல மூக்கு மூட்டை சாப்பிட்டு பிரச்சனை பிறந்தா கொண்டாட கொண்டாடுக்கு போட கோல் மட்டும் கொண்டாடு பிரச்சனை நோ ப்ராப்ளம். பட் யூ பிலீவ் இன் காட், ஆண்டவர் பின்பற்றி சத்தியத்தை கைகொள், சாட்சியாக வாழு, கொண்டாடக்கூடாது ஆண்டவர் சொல்ல கொண்டாட சாட்சியாக வாழு, கொண்டாட்டங்கள் சாட்சியாக இருக்கட்டும். நான் சொல்லுவேன், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஏன்னா நாம உலகத்துக்கு ஏதோ ஒரு 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 சோக ஒரு சோக தன்மை நாம பார்த்தேன். இதுக்கு என்ன சாமி மாதிரி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நான் ரட்சிக்கப்படுதும் இளைஞர்களுக்கு அடிக்கடி அந்த சுண்டுக்குழியில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு பெட்ரோல் அடிக்கிறது போவேன் சைக்கிள்ல. பார்த்தா எங்க ஊருக்குள்ள ஒரு ஒன்று ரெண்டு மூன்று ரட்சிக்கப்பட்டிருந்தது. அப்ப பாச குணச்சிட்டு சேர்ச்சி அங்க இருந்தது எனக்கு, அதெல்லாம் இப்பதான் அங்க ரெண்டு மூணு பெட்டிகள் இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு வெள்ள உடுப்புடே போவாள், எப்ப பார்த்தாலும் நான் அந்த ரோட்ல பார்க்கல அந்த வெள்ள உடுப்பு தான், எப்ப பார்த்தாலும் வெள்ள உடுப்பு வேற உடுப்புல நான் அவனை கண்ட ஞாபகம் இல்லை. அப்ப இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் வெள்ள உடுப்புல வேற உடுப்பு இல்லையா, வேற கலரே இல்லையா, வேற கலர் போட்டா பாபம் அப்படின்னா நான் யோசிக்கூட என்ன வாழ்க்கைன்றது அப்படின்னா நான் யோசிச்சேன். இங்க பாரு, உனக்கு வெள்ள உடுப்பு தான் போட மாட்டா போடு, தலையிலிருந்து கால் வரைக்கும் வெள்ளையா தடுக்க மாட்டா இரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை உபதேசமா கொண்டு கூடாது, அதை உபதேசமாக்கிடக்கூடாது. தாப வெள்ளைய போட்டுக்கொண்டு உள்ள கருப்பா இருந்தா, ஆகவே வெளியில வெள்ளையாக இருக்கிறது இருக்கட்டும், உள்ள வெள்ளையா இருக்கட்டும் மட்டும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தார், சொல்லியிருக்கார். ஆகவே உடுப்புகளின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மளை மதிக்க போறதில்லை, நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் மதிக்கப்படுற. ஆகவே சொல்றேன் கேளுங்க, உபவாசத்தை ஜெபிக்க, ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, விசுவாசிகளுக்கு உபவாசம் பண்ண தெரியும், விசுவாசிகளுக்கு உபவாசம் பண்ண தெரியணும். எஸ்தர் உபவாசம் உபவாசத்தை ஜெபிச்சிருக்கிறார், நாமக்கும் நமக்கும் உபவாசம் பண்ணி நெருக்கடியான காலகட்டம் போது இருக்குது, நெருக்கடியான காலகட்டம் வந்தபோது அவள் உபவாசித்து ஜெபித்து வெற்றி பெற்றார். நானும் உங்களை சொல்றேன், நம்முடைய வாழ்விலும் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்மை ஒடுக்கி உபவாசித்து தேவட முகத்தை தேடினார், கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு கொடுப்பார். எஸ்தர் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்டார். இன்றைய செய்தியின் தலைப்பு சோதனையில ஒரு சாதனை, அவளுடைய வாழ்க்கையில வந்த சோதனை உயிருக்கே ஆபத்து, ஆனா அந்த சோதனையை சாதனையாக மாற்றி மறித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கார். நம்முடைய வாழ்விலும் சோதனைகள் வரும், அவைகளை சாதனைகளாக மாற்ற கர்த்தராகிய தேவன் ஆவியாக அதரிசனமான தேவனாக நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படும் ஜெபம் பண்ணுவோமா, எல்லாரும் படுத்துருங்க, சோதனை பண்ணும் கைகளை மூடி கர்த்தர் நோக்கி பாப்போமே. எல்லாரும் சோதனை பண்ணும், நன்றி தகப்பன்.